ராதே கிருஷ்ணா. விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா அப்படின்னு பாடுறோம். குரு கிருபா கிடைச்சிடுத்துனா போதும், அதான் விழி கிடைக்குமா அப்படின்றோம். அது என்ன பெரிய விழி? குருவுடைய பார்வை எல்லாரும் தானே கண்ணால பாக்குறா. வாஸ்தவம் தான், ஒரு குழந்தைய அம்மா தன் கண்ணால பாக்கிறதுக்கும் மத்தவா பாக்கிறதுக்கும் எத்தனை வித்தியாசம்? ஒரு காதலிய காதலன் பாக்கிறதுக்கும் மத்தவா பாக்கிறதுக்கும் எத்தனை வித்தியாசம்? ஒரு நோயாளிய மருத்துவர் பாக்கிறதுக்கும் மத்தவா பாக்கிறதுக்கும் எத்தனை வித்தியாசம்? ஒரு குழந்தை பொம்மைய பாக்கிறதுக்கும் வயசானவா ஒரு பொம்மைய பாக்கிறதுக்கும் எத்தனை வித்தியாசம்? அதுபோலதான் குருவுடைய பார்வை கருணை மயமானது. உள்ளுக்குள்ள இருக்கிற பகவத் தியானத்தோட அவ நம்மள பார்க்கலாம். மத்தவா நம்மளை பார்க்கும்பொழுது நம்முடைய உருவம் எப்படி இருக்கு, நம்ம இந்த படிப்பை படிச்சிருக்கோம், இந்த பதவியில இருக்கோம், இத்தனை பெரிய வீட்டில் இருக்கோம், இந்த கார்ல வரும், அழகா இருக்கும், அசிங்கமா இருக்கும், இப்படி பலவிதமா பார்க்கலாம். யாருமே நம்மள ஆத்மா அப்படின்னு பார்க்கறதே இல்லை, ஆனா குரு நம்மள ஆத்மாவா பார்க்கறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பார்வை அது. குரு பார்த்துட்டார்னா அல்ப ஜந்து கூட பெரிய மகாத்மாவாயிடும், சந்தேகமே வேண்டாம். ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்ரீ மத்வாச்சாரியார், துவைத சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர், அவர் தான் ஸ்தாபகர், ஸ்வயம் வாயுவுடைய அவதாரம் மத்வாச்சாரியார். வாயுவினுடைய முதல் அவதாரம் ஆஞ்சநேய மூர்த்தி, இரண்டாவது அவதாரம் பீமன், மூணாவது அவதாரம் கலியுகத்துல ஸ்ரீ மத்வாச்சாரியர். அவர் எங்கேயோ மத்வருடைய போட்டோ பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் போட்டோ இருக்கும், நடுவில் முறுக்கு மீசியோட ஒரு ஆள் இருப்பா, அது பீமன், அடுத்தது ஸ்ரீ மத்வாச்சாரியார். அவ்வளவு வசதி மத்வாச்சாரியார். அவர் அழகா நிறைய சிஷ்யர்களுக்கெல்லாம் வேதாந்த விஷயம் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்லிட்டு இருந்த சமயத்துல டெய்லி ஒரு எருது வந்து அங்க உட்காந்து கேட்டுட்டே இருக்கும். சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்லிட்டு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த எருதையும் பார்த்து கேட்பார், புரிஞ்சுதா அது தலையாட்டும். இப்படியே பல நாள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் சில சிஷ்யர்கள்லாம் ஸ்ரீ மத்வாச்சாரியரை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கு அப்புறமா யார் இந்த மத்வ பீடத்தை அலங்கரிக்க போறார்கள், உங்களுக்கு அப்புறம் யார் இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்த போறார்கள் அப்படின்னு கேட்டார். அடுத்த பீடாதிபதி யார், மடாதிபதி யார் அப்படின்னு கேட்டார்கள். அப்ப ஸ்ரீ மத்வாச்சாரிய சிரிச்சுட்டே சொன்னா, அதுக்கு என்ன, இதோ இந்த எருது பாத்துக்காதா அப்படின்னு. சிஷ்யாளுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வந்துடுத்து, என்னது நம்மள என்ன மாட விட கேவலமா அணைச்சுட்டாரோ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த எருதுக்கு விஷம் வச்சு கொடுத்துட்டா சில சிஷ்யர்கள் தான். எருது செத்து போயிடுத்து. மத்வாச்சாரியர் பார்த்தார், பகவத் தியானம் பண்ணார், துவாதச மந்திரம் அப்படின்னு சொல்லி அழகா ஸ்லோகம் ஒன்று பண்ணார், ஸ்தோத்திரம் பண்ணார், துவாச ஸ்தோத்திரம் பண்ணார். அதை சொன்ன உடனே கடகடன் மாடு திசிலிருத்தின்றி எழுந்தது. சிஷ்யர்கள்லாம் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டார்கள். இப்படி காலம் போச்சு. மத்வாச்சாரியருக்கு அப்புறம் அக்ஷோபிய தீக்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜோரா சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியரா வந்தார். அப்ப அவர் பார்த்தார், தனக்கு அப்புறமா யார் ஆச்சாரிய பீடத்தில் இருக்க போறார்கள் சொல்லி ஒவ்வொரு நாளும் மத்வர் தியானம் பண்ணிட்டே வந்தார். அப்ப ஒரு நாள் மத்வர் சொப்பனத்தை வந்து சொன்னார், நாளைக்கு காத்தால நீ கரையில உட்காந்துண்டு பகவத் விஷயம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் குதிரை மேல உட்காந்துண்டு அப்படியே தண்ணி குடிப்பான் ஆத்துல இறங்கி, அவன் தான் உனக்கு அப்புறம் சிஷ்யன் அப்படின்னுட்டார். அந்த மாதிரி அடுத்த நாள் அழகா அக்ஷோபிய தீக்ஷிதர் ஜோரா பகவத் விஷயம் சொல்லிட்டு இருக்கார். அப்ப ஜோரா பன்றிபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம், மங்களபீட் அப்படின்னு ரொம்ப வசதியான ஒரு கிராமம், அந்த கிராமத்திலேருந்தான் காணோ பாத்ரா சோக்கா மேளா போன்ற வசதியான பாண்டரங்க பக்தர்கள்லாம் அவதாரம் பண்ணார்கள். அதே போல ஒருத்தர் வந்தார், குதிரையிலிருந்து இறங்கினார், குதிரை இறங்கவே இல்லை, சில குதிரையோட ஆத்துல இறங்கினார், ரொம்ப தாகம், அதனால அப்படியே குதிரை மேல உட்காந்துட்டு ஜலத்தார், மாடு மாதிரி இப்படி குடிச்சார், மனுஷன் மாதிரி கையில அள்ளி குடிக்கல. உடனே கரையில உட்காந்து அக்ஷோபிய தீக்ஷிதர் கேட்டார், என்னடா நீ என்ன போன ஜென்மத்துல, போன ஜென்மத்துல பசுவா, மிருகம் மாதிரி தண்ணி குடிக்கிறியே அப்படின்னு தூக்கி வாரி போடுறது. இவருக்கு அப்படியே ஞானம் வந்துடுத்து. ஓடி வந்தா சத்குருநாதா கிருபை பண்ணுங்கோ அப்படின்னுட்டார். சிஷ்யாவுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, என்ன எப்படி கேட்டார். அப்ப சொன்னார் அக்ஷோபிய தீட்சிதர், இவர் பூர்வ ஜென்மத்துல மத்வாச்சாரியர் உபதேசம் பண்ணும் பொழுது எருதா இருந்து கேட்டவர், அந்த கிருபை இப்ப மனுஷனா பிறந்திருக்காருன்னு சொல்ல அவருக்கு சன்னியாசம் கொடுத்தா. அவர் தான் ஜெயதீர்த்தர் அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஒரு மத்வ சம்பிரதாயத்து ஆச்சாரியர். அப்ப ஒரு எருது நினைச்சாலும் பெருசா ஒன்னும் ஆயிட முடியாது, ஆனா ஒரு ஆச்சாரியன் நினைச்சா வச்சுக்கோங்களேன் நம்முடைய கர்மாவையே மாத்திருவா. இன்னைக்கு நான் உட்கார்ந்து பகவத் விஷயம் சொல்றேன், நீ உட்காந்து கேட்டுட்டு இருக்காருன்னா யாரோ ஒரு மகாத்மா நம்ம ஏதோ ஒரு ஜந்துவா இருக்கும் பொழுது இந்த ஜந்து இந்த ஜீவன் நல்ல கதி அடையணுமேனு ஒரு கிருப பண்ணா பாரு, அந்த விழி இன்னைக்கு என்ன சொல்ல வச்சிருக்கு, உன்னை கேட்க வச்சிருக்கு, இதுதான் விழி கிடைக்குமான்னு அர்த்தம். அப்ப விழி கிடைச்சிருக்கு, பிடிச்சுக்கோ, ஜெயிச்சு காட்டிடும். ராதே கிருஷ்ணா.